ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ரிஷபேது விசாகாயாம் குருகா புரி காரிஜம் பாண்டிய தேசே கலே ராதௌ ஷடாரிம் சைன்யபம் பஜே. மின்னிடை மடவார் அவதாரிகை இரண்டாம் பாகம். சில நல்ல சகுனங்கள் பிராட்டியின் கண்களில் பட்டு ஸ்வரூபம் பெற்றன என்று இதுவரை நாயகியின் நிலைகளை சொல்லி வந்தவர் இனிமேல் நாயகனுடைய நிலைகளை சொல்லத் தொடங்குகிறார். இப்போ பகவானுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்த்தோவா யதிவா திருப்தஹா என்று இப்படி ஒரு ஆர்த்தியோட வந்து சரணமடைந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆர்த்தியோட வந்து சரணாகதி பண்ணினாலும் சரி, மனதளவில் சரணாகதி நிஷ்டை இல்லாமல் தன் தாழ்ச்சிகளையும் நினைச்சு பார்க்காமல் வெறுமனே வாயால மட்டும் சரணம் என்கிற சப்தத்தை மட்டும் சொன்னாலும் சரி, இவனுக்கு நாமதான் கதி என்கிற திருவுள்ளம் பகவானுக்கு தன்னை சரணமடைந்தவன் விஷயத்தில் இருக்கும். இதுதான் சரண்யனான எம்பெருமானுடைய நிலை. இப்படி சந்தோஷமாக கழித்து சரணாகதி பண்ணினால் கூட அருள் புரிபவன் பராங்குஷ நாயகியோன்னால் இவ்வளவு பாசுரம் பாடி தூது விட்டு இத்தனை சமங்கள் பட்டதும் தன்னை உத்தேசித்துதான் அப்படிங்கிறது கூடவா தெரியாமல் இருப்பான் பகவான். இருந்தாலும் கூட இப்போ பராங்குஷ நாயகி என்ன நினைக்கிறாள் அப்படின்னால், நாம பிரிவை விரும்பாத தசையிலே போக வல்லவன், இப்போ நாம் அவன் வரவை விரும்பாத தசையிலே வேணும்னே வந்து நிற்பான். முதல்ல பிரிவை விரும்பாத காலமா இருந்தது, அந்த காலத்துல வேணும்னே நம்மளை பிரிந்து படுத்தினவன், இப்போ அவன் வராட்ட தேவலான்னு நாம நினைக்கிறோம், இந்த தசையில வேணும்னே வந்து நிற்பான். இன்னும் ஒரு முறை நம்மளை கூடி பிரிந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பான். நமக்கோ சில நல்ல சகுனங்கள் தென்படுறது, அதனால் அவனுடைய வரவு தப்பாது, நிச்சயம் வருவான். அப்படி வந்துட்டால் தோழிமாறும் தானுமாக அவனுக்கு முகம் கொடுக்கறதோ வார்த்தை பேசுறதோ பண்ணக்கூடாது. அவன் அறியாத ஒரு இடத்துல எல்லாருமா ஓடி போய் ஒளிஞ்சின்றலாம். எங்க போறது? அந்த காயாம்பொழில்னு ஒண்ணு இருக்கே, காயாம்பொழில் அங்க ஒரு உத்தியானவனம் இருக்கு, அதற்கு நடுவே அழகான ஒரு மண்டபம் இருக்கு, அங்க போலாம் என்று எல்லாரும் நாயகியோட கூட அங்க போனார்கள். அவன் நம்முடைய இருப்பிடத்தை கண்டுபிடித்து இங்கே வந்தாலும் கூட, ஒரு கால் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டான்னா நம்முடைய விளையாட்டு ஜாமான்கள் கூட அவனுக்கு கிடைக்க கூடாது. அதனால பந்து கழல் முதலான அச்சேதனமான லீலோபகரணங்கள், பூவை போன்ற சேதனமான லீலோபகரணங்கள் எதுவும் கண்ணனிடத்துல சிக்கிடக்கூடாது. இங்க கழல் அப்படின்னால் கழற்சிக்காயின்னு அர்த்தம், பூவை என்றால் கருத்த கிளி என்று அர்த்தம், பந்துன்னால் தெரியும் விளையாட்டு பந்து. நம்முடைய எந்த விளையாட்டு சாமானும் அவனுடைய கண்ணுல பற்றக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ஒழித்து வைத்தார்கள் இவர்கள். அப்ப பார்த்து ஒரு சமத்து சகி வந்தது, ஒரு சந்தேகத்தை கிளப்பித்து. அவன் ஒருவேளை கடையில போய் இதையெல்லாம் வாங்கின் வந்து நின்னுட்டான்னா என்ன பண்றது, இது உங்களோடதுதான்னு சொல்லி நம்மளை பார்த்து கொய் கொய் காட்டுவானே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பித்து, ஆமா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாரும் கோஷ்டியாக கடைக்கு போனார்கள். இதே போல கடைகள்ல இருந்த, அந்த மார்க்கெட்ல எத்தனை கடைகள் இருக்கோ அந்த கடைகள்ல இருந்த பந்து கழல் பூவை முதலான எல்லா சரக்கையும் வாங்கி ஒரு இடத்துலயே திரள குமிச்சு வச்சிட்டார்கள். ஒருவேளை இந்த பூசலில் நாம ஏதானும் மறந்திருந்து அதை கொண்டு கண்ணன் சத்தை பெற்று வந்தால் என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு ஒரு தோழி கேட்கிறா. இத்தனையும் தாண்டி அவன் வந்தாலும் கூட நாம இப்படி ஒரு ஊரழி பூசல் பண்றோமே, ஊரே அழியும்படியாக ஒரு சண்டை, ஒரு பிரணய கோபம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த பிரணய கோபத்தினால இந்த ஆர்ப்பாட்டத்தினால நாம ஏதானும் மறந்து போயிருந்து அதை வச்சுண்டு கண்ணன் பழிச்சுட்டான்னா இங்க வந்து நின்னுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு தோழி கேட்ட உடனே, இத்தனையும் தாண்டி அவன் வந்தாலும் கூட அநாதரம் அதாவது பாராமுகம் அப்படிங்கிற ஒரு திரையை இடுவோம், என்ன பண்ணினாலும் நம்ம கிட்டக்க அவன் வந்துடுவான், அதனால பாராமுகமா இருப்போம் அப்படின்னு இவர்கள் இப்படி அவனுடைய சர்வஜ்ஞத்வம் சர்வ சக்தித்வம் கொண்டு காரியம் கொள்றதுக்கு ஒரு வழியும் இல்லாதபடி நிறைய வேலைகளை பண்ணினார்கள். கச்சிச்சு குஷலி கிருஷ்ணஹா அதவா கிந்ததாலா பைஹி அப்படின்னு சொல்லும்படியாக அசுர பிரகிருதிகளான ஹிரண்யாதிகள் கோஷ்டிகள்ல போய் பகவன் நாமம் சொல்றது அவர்களுக்கு எப்படி எரிச்சலா இருக்குமோ, அது போல இப்போ பிரணய கோபத்துல இருக்கிற இவர்களுக்கும் திருநாமம் சொல்றது அப்படிங்கறது அசக்கியமா இருந்தது. ஹிரண்யாதிகள் கோஷ்டிகள்ல போய் நாராயண நாமம் சொன்னா ரொம்ப நல்லது, குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும் வருளும்னு ஆரம்பிச்சா அவளுக்கு எப்படி ஒரு எரிச்சல் வருமோ, அதே போல இப்ப பிரணய ரோஷத்துல இருக்கிற இந்த கோஷ்டி இவாளிடத்துல வந்து கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் பண்றதும் கூட இவர்களுக்கு ரொம்ப அசக்கியமா இருந்தது, ரொம்ப எரிச்சலா இருந்தது. இதுதான் இப்போ இவர்களுடைய நிலை. இப்ப பகவான் எப்படி இருந்தான் அப்படின்னா, 6-2 மின்னிடை மடவார்ல தானே இந்த பாராமுகம், அதற்கு முன்பு 6-1-10 அதில் வேறு கொண்டு உம்மையான் இருந்தேன் அப்படிங்கிற ஆர்த்தநாதம் பகவானுக்கு செவிப்பட்டது. ஆர்த்தி கேட்டுட்டா ஆர்த்தானாம் ஆர்த்திகந்தாரம் அப்படின்னு உடனே கிளம்பிடுவான். அதனால உடனே அந்த நல்லதை எடுத்துண்டு கிளம்பினான். அஸ்வீகிருத பிரணீத மணி பாதுகாம் அப்படின்னு கஜேந்திராழ்வானுடைய கூக்குரல் செவிப்பட்ட உடனே பாதுகைகளை கூட சாற்றி கொள்ளாமல் வெறும் தரையிலே 10-8 வைத்து பதறி ஓடி வந்து பகவத ஸ்வராயை நமஹா என்று அறிவுடையார் பகவானுடைய அந்த வேகத்திற்கு அஞ்சலி செய்யும்படியாக விரைந்து வந்தது போலேயும், திரௌபதியை அன்று துஷாசனன் நலிகிற போது அந்த சபையில பஞ்ச பாண்டவர்களும் பீஷ்ம துரோணாதிகளும் இருக்க கோவிந்தேதி யதா கிரந்தது என்று கண்ணனை திரௌபதி அழைக்க, மாம் தூரவாசினம் என்று நான் உடனிருந்து உதவ பெற்றிலேனே அவளுக்கு, நான் சந்நிகிதனா இல்லாம துவாரகையில சத்யபாமாவோட சொக்கட்டா நாடின்னு இருந்துட்டேனே அவள் கூப்பிட்ட போது, என்னுடைய நாமந்தானே அவளை காப்பாத்தித்து என்று வருந்தின பகவான். இருந்தாலும் இவளுடைய விரோதி வர்க்கங்களை எல்லாம் அழித்து இவளுடைய குழலை முடிப்பித்து தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தும் கூட திரௌபதிக்கு நான் கடன்பட்டவனாக ஆனேன் அப்படின்னு திருவுள்ளம் நொந்துண்டே தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். அது போலேயும் அடுத்ததாக மாம் தியாயதி புருஷ வியாகிரஹா என்று அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மருக்கு, முற்பட்டு நாம் உதவ வேண்டி இருக்க இப்படி பிற்பட்டுட்டோமே அப்படின்னு நோவுபட்டது போலவும், மேலும் தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகளுடைய ஆர்த்திக்கு முன் வந்து உதவ பெறாமல் அவளா வந்து கேட்கிற அளவுக்கு நாம வச்சுட்டோமே, இப்படி பின்தங்கிட்டோமே அப்படின்னு லஜ்ஜை அடைந்தது போலேயும், இப்போது பராங்குஷ நாயகி விஷயத்தில் ஆனானாம் பகவான். அவ விஷயத்திலெல்லாம் எப்படி ஒரு மசமசன்னு இருந்துட்டோம் பத்தியா, நாம் இன்னும் நம்ம வேகம் பத்தல பத்தியா ரக்ஷணத்துக்கு அப்படின்னு எல்லாம் திருவுள்ளம் நொந்தது போல, இப்போ பராங்குஷ நாயகி விஷயத்திலையும் பகவானுக்கு திருவுள்ளம் ஆனது. வியசனேஷு மனுஷ்யானாம் அப்படின்னு சொல்லும்படி, மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டா தான் அவளை காட்டிலும் அவளுடைய துன்பத்துல பெரும் துயர அடையக்கூடியவன் பகவான். அவன் இப்போ இந்த நாயகி விஷயத்திலையும் பெரிய ஆற்றாமை அடைந்தான். நாம் கிட்டி நின்று கைய கால பிடித்து பெற வேண்டிய நாயகி என்னை பெறுவதற்காக ஒரு திரியக்கின் காலிலே விழுந்து, அதாவது ஒரு பட்சியை தூதுவிட்டு காத்திருக்கும்படியாக நான் பிற்பட்டுட்டேனே, நான் இப்படி கொஞ்சம் பின்தங்கிட்டேனே, நமக்கு இது ஒரு ஆண் பிள்ளைத்தனமா, இதெல்லாம் எனக்கு ஒரு அழகா, இது ஒரு பும்ஸ்துவத்துவமா, இது ஒரு ஆண் பிள்ளைத்தனமா எனக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சுண்டு ரொம்ப லஜ்ஜப்பட்டு போயிட்டான் கண்ணன். நாம இனி அங்க போய்த்தான் என்ன செய்யறது, இங்க இருந்துதான் இனிமே என்ன பண்றது அப்படின்னு தடுமாறினான் கண்ணபிரான். சரி, இனிமேல் இந்த நாயகியோட கூடினால் அல்லது தரிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து இவர்கள் இருந்த இடத்துக்கு வந்தான். இவெல்லாம் தான் இப்ப ரொம்ப கோபத்துல இருக்காளே, அதனால சுவாதீனமா உள்ள போனா கட்டியம் சொல்லியா வரவேற்பா, தூர நின்னுடே எட்டி பார்த்தான். எல்லாரும் ரொம்பவும் பிரணய ரோஷத்துல இருக்கார்கள். இவர்களை அழகு கொண்டு வெல்லுவோம் அப்படின்னு பார்த்தால் இவர்களுக்கோ அசிதேக்ஷனா மையார் கரும் கண்ணிகள் அப்படிங்கிற தன்னேற்றம் உண்டு. அதனால அழக காட்டினால் அவர்கள் என்னை பார்த்து பழிப்பு காட்டிடுவார்கள். அதனால அழக காட்டி இவர்களை ஜெயிக்கிறதுக்கு இல்ல, மேன்மையை கொண்டு வெல்லுவோம் அப்படின்னு பார்த்தால் அந்த புறத்தை சதுரங்க சேனையை கொண்டா வெல்ல முடியும், அதனால நம்முடைய வீரமும் வேலைக்காகாது. அந்த புறத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தேர்ப்பட காலாட்பட குதிரைப்பட யானைப்பட இதையெல்லாமா எடுத்துட்டு அங்க போக முடியும், இதுலயா ஏறி அங்க போக முடியும், அதனால என்னுடைய மேன்மையை கொண்டோ வீரமோ இங்க வேலைக்கு ஆகாது, இவர்களை வெல்ல முடியாது, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னால் தாழ்ச்சிய காட்டுவதே இவர்களை பெருகைக்கு வழி. தானே போய் மேல விழுந்துடலாம், பலாக்கிருத்திய புங்கே அப்படின்னு பண்ணிடலாம். அப்படி பண்ணினா என்ன ஆகும்னால் இவர்கள்லாம் மிருது பிரகிருதிகள். அதாவது மிருது பிரகிருதிகள்னா ரெண்டு அர்த்தம், மென்மையானவர்கள்னு ஒரு அர்த்தம், தன்மானம் உடையவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால இவர்கள் மிருது பிரகிருதிகள், தாங்க மாட்டார்கள். அதனால பலாத்கிருத்திய புங்கேன்னு நாமளா போய் வலுக்கட்டாயமா இவர்கள் மேல விழுந்தால் மிருது பிரகிருதிகளான இவர்கள்லாம் அதை தாங்க மாட்டார்கள். தன்மானத்தினாலையும் தாங்க மாட்டார்கள், மார்தவத்தினாலையும் தாங்க மாட்டார்கள். சரி இப்ப போயிடலாம் அப்படின்னாலோ தாகவிடா எடுத்தவன் தண்ணீர் பந்தல் பக்கத்துல இருக்கிறச்சே பாலைவனத்துக்கா போவான். அதாவது இப்பேற்பட்ட அழகான ஊடல் உடைய பராங்குஷ நாயகி கோஷ்டிய விட்டுட்டு சம்சாரிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா போவான் பகவான். இப்பேற்பட்ட இந்த பராங்குஷ நாயகி கோஷ்டிங்கிறது தண்ணி பந்தல் மாதிரி, சம்சாரிகளுடைய கோஷ்டிங்கிறது பாலைவனம் மாதிரி. இவர்கள் கோஷ்டி இருக்க அங்க போறது அப்படிங்கறது தண்ணி பந்தலை விட்டுட்டு பாலைவனத்துக்கு தண்ணிய தேடி போறது மாதிரி. இப்படி ஒரு பராங்குஷ நாயகி பிரணய கோபத்தோட உட்கார்ந்து இருக்கிறச்சே, இப்போ அங்க ஒரு கோவில்ல ஒருத்தருடைய மண்டகப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிண்டா போவான். ஒரு இடத்துல 12 கருட சேவை, நிறைய ஜனங்கள் வருவா, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிண்டா போவான். லோகத்தையே தள்ளி வச்சுட்டானோ இப்ப பராங்குஷ நாயகியோட கூடுவதே முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணன் வந்து நிக்கிறான். அதனால என்ன பண்ணினான் அப்படின்னால், நாம ஒரு காரியம் பண்ணணும், இவர்கள் இப்படி பாராமுகமா இருக்கார்கள், நம்முடைய தலையோட சேர்த்த அவர்களுடைய காலை சேர்த்து கட்டின்றணும், நம்ம தலையையும் அவர்களுடைய காலையும் சேர்த்து கட்டின்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுதான் தலை சிறந்த உபாயம் அப்படின்னு அறுதியிட்டான் கண்ணபிரான். உடனே ஒரு சோலையில புகுந்து மரத்தோட மரமா மறைஞ்சு நின்னுட்டான். இந்த கோஷ்டியை கண்களார கண்டான். யாருக்கும் தெரியாமல் இவர்களை கண்டு கிருதார்த்தன் ஆனான். இவர்களுக்கே தெரியாம இவர்களை கண்டு கிருதார்த்தன் ஆனான். இப்படி இந்த சோலையில ஒளிஞ்சுண்டு கண்ணன் நம்மளை பாக்குறாங்கிறது அவாலேயே ஒருத்தருக்கும் தெரியல. அதனால அவர்களை கண்டு கிருதார்த்தன் ஆனான். பார்த்துட்டே இருந்தா போருமா, பேச வேண்டாமா? அதனால பேச முயற்சி பண்ணலாம்னு கிட்ட போனா அவர்கள் முறுக்கிண்டு முகத்தை திருப்பின்ட்டார்கள். இவர்களுடைய இனிய பேச்சத்தான் கேட்க முடியலன்னால் இவர்களுடைய கிளி கூட நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறது, அந்த கிளி பேச்ச கூட என்னால இப்ப கேட்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏக்கப்பட்டான். தானும் பராங்குஷ நாயகியும் சேர்ந்து இருக்கிறச்சே அவளுடைய தோழிகள்லாம் அவளை விட தன்னிடத்துல அதிகம் பிரேமையை காட்டுவார்கள். இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னால், பிரணய ரோஷத்துல நாயகி இருக்கிறதுனால தோழிமார்கள் அவளை விட அதிகம் கோபத்தை தன் மேல காட்டுறார்கள் அப்படின்னு பாத்துட்டான் கண்ணபிரான். ஸ்ரீரங்கத்துல மட்டையடி உற்சவம் நடக்கிறச்சே ரெங்கநாச்சியார காட்டிலும் அந்த தாயாருடைய பக்தர்கள், தாயார் சன்னதி கைங்கரியப்பரர்கள், தாயாரிடத்துல ஈடுபாடு உடையவர்கள் இவர்கள்லாம் தான் நம்பெருமாள்கிட்ட இன்னும் அதிகமா கோபத்தை காட்டுவார்கள். அது போல இங்கே பராங்குஷ நாயகியினுடைய தோழிகள்லாம் கண்ணனிடத்துல அவளை காட்டிலும் இன்னும் அதிக ரோஷத்தை காட்டுறார்கள். இப்போ ஒரு கால் பராங்குஷ நாயகியே சம்சலேஷத்துக்கு சம்மதிச்சா கூட இந்த தோழிகள் இசையமாட்டா போல இருக்கே அப்படின்னு நினைச்சான் கண்ணன். ரெங்கநாச்சியாரே சேத்தி உற்சவத்துக்கு சம்மதிச்சா கூட தோழிகள் விடாது போல இருக்கே அப்படிங்கறது மாதிரி ஒரு நிலைமையில கண்ணன் இப்ப நின்னான். ந ஜீவேயம் க்ஷணமபி என்று தன்னுடைய நாயகியின் க்ஷணமாத்திர விசேஷமும் பொறுக்க மாட்டாத பகவான் இப்போ அவர்களுடைய சந்நிதியிலேயே ஒரு கட்டாட்சம் கிடைக்காமல் நின்றுண்டு என்ன பாடுபடுவான். ஏனால் எம்பெருமான் மெல்ல அவர்கள் கிட்ட போறான். அதனால என்ன பண்றான்னால் மெது மெதுவா அவர்கள் கிட்ட போறான். அவனுடைய கட்டாட்சம் பட்ட உடனே அவர்களுக்கு எல்லாம் மேனி சிலிருக்கிறது. கண்ணன் அந்த சோலையில ஒளிஞ்சின்னு இருக்கான் அப்படிங்கறது அவர்களுக்கு முதல்ல தெரியல. ஆனா திடீர்னு ஏதோ மேனி சிலிருக்கிறது அவர்களுக்கு எல்லாம். அவன் தன்னுடைய தாமரை கண்களால இவர்களை பார்த்திருக்கான். உடனே இவர்களுடைய கோபாக்னியும் விரவாக்னியும் இருந்த அந்த உடம்பில் ஒரு குளிர்ச்சி பரவறது. அப்போ புரிஞ்சுட்டார்கள், கண்ணன் நம்ம சமீபத்துல வந்துட்டான், இருந்தாலும் நாம பராமுகமாவே இருக்கணும், பழம் விட்டுட கூடாது, அந்த டூ விட்டு அதுலயே இருக்கணும் அப்படின்னு இருக்கார்கள். அதனால தங்களுடைய பிரணய ரோஷத்தை விட்டுடாம இவர்கள் விமுகமாவே இருக்கார்கள். பகவானும் அவர்களை கண்டு, எதிரிகளா இருந்தா யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம், பிரணயினிகளான இவர்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தான். இவர்கள் சந்நிதியிலேயே இவர்கள் கிட்டப்பெறாமல் இருப்பதை கண்டு அவனுக்கு ஆற்றாமை கரை புரண்டது. தன்னுடைய நாயகி எங்கேயோ தூரதேசத்துல கடலுக்கு அக்கறையில இருந்துட்டா மாட்டினுட்டா, நாம இக்கரையில இருக்கோம் அப்படின்னா அவளை கண்ணால பார்க்க முடியல, அதனால அவ கிட்டல அப்படின்னு சமாதானப்படுத்திக்கலாம் ஓரளவுக்கு. ஆனா அவர்கள் சந்நிதியில நம்ம கண்ணெதிரியே இருக்கார்கள். ஒரு தட்டு நிறைய நல்ல விருந்து சாப்பாட்டை கண்ணெதிரில வச்சு சாப்பிடாதன்னா எப்படி? அது போல இந்த நாயகிகள் இவர்கள் சந்நிதியிலேயே என்ன பட்டி போடுறார்களே, இவர்கள் என் கண்ணெதிர இருந்துட்டும் எனக்கு இப்படி கிடைக்காதவர்களா இருக்கார்களே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை கரை புரண்டது கண்ணனுக்கு. அதனால அவனுக்கு அப்படியே தடுமாறி காலெல்லாம் அப்படியே பின்னிண்டது. அந்த கால் தரையில பாவாம தடுமாறும் போது இவனுடைய ஜீவனாதிருஷ்டத்தால இவர்கள் மறந்து போன ஒரு பந்தும் கழலும் இவனுடைய காலில் தட்டுப்பட்டது. ஒரு ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ இவர்கள் இந்த அலமலப்பு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்ததுல ஏதோ ஒரு பந்தையும் கழலையும் மறந்துட்டார்கள், அது கண்ணனுடைய காலில் தட்டுப்பட்டுருது. அப்போ கோகுலத்து வீடுகளில் இருட்டு அறைகளில் தடவிண்டு இவன் வரும்போது உரியும் வெண்ணையும் கையில தட்டுப்பட்டா பெரும் சந்தோஷத்தோட மேல விழுந்து அதனை எடுத்துக்கிறது மாதிரி, இப்போதும் இவர்களுடைய பந்தும் கழலும் காலில் தட்டுப்பட்ட உடனே பரமானந்தப்பட்டு அதனை எடுத்து கண்கள் எல்லாம் ஒத்திண்டு தலையில வச்சுண்டு பெருமாள் மோதிரத்தை கண்ட பிராட்டி என்னெல்லாம் பட்டாலோ அதெல்லாம் இவர்களுடைய பந்தையும் கழலையும் கண்டு பட்டானாம் கண்ணவிரான். பிராட்டி என்ன பட்டாள் அப்படின்னால், ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலியகம் என்று பெருமாளுடைய திருவாழி மோதிரத்தை ஹனுமான் காட்டின உடனேயே முதல்ல என்ன நினைச்சாள்னால், இதெல்லாம் ராவணனுடைய மாயையோ அப்படின்னு பயந்து அஞ்சி போய் அவை எதுலையுமே கண்ணு வைக்க மாட்டாம இருந்தாள் பிராட்டி. அந்த எதையுமே பார்க்காம இருந்தாள். இவர் பெருமாளுடைய தூதன் அப்படின்னு தெரிந்த பிறகு, அந்த நம்பிக்கை வந்த பிறகு, இது அவர் கை மோதிரம்தான் அப்படின்னு கண்ட பிறகு, ஊர்ஜிதமான பிறகு, கிரகித்வா பிரேக்ஷமானாசா என்று அந்த மோதிரத்தை எடுத்து உற்று பார்த்து கண்களையே திருப்ப முடியாதபடி ஆயிட்டான். முதல்ல ஹனுமாருக்கு எப்படி இருந்ததுன்னா, அவளை பார்க்க வைக்கிறதுக்கு கிருஷி பண்ண வேண்டி இருந்தது, இப்போ அவளை அதுல இருந்து மீட்கிறதுக்காக கிருஷி பண்ண வேண்டும்படியாக ஆயிற்று. பர்த்துகு கர விபூஷணம் என்று முதன் முதலில் அன்னைக்கு பெருமாள் பிராட்டிய கைப்பிடிக்கிற போது அவளுடைய கைகள்ல பட்ட மோதிரம் இது. முதல் முதல்ல இந்த மோதிரம் தானே அவள் கையில பட்டது. மாருதி இதனை பிராட்டியிடம் சமர்ப்பித்த போதே அந்த மோதிரத்தை கண்டு பர்த்தாரம் இவ சம்பிராப்தம் என்று தன்னுடைய கணவனான ராமபிரானின் விரலையும் தோளையும் நினைத்தாள். பர்த்தாவையே அடைஞ்சிட்டது போல சந்தோஷப்பட்டாள். அந்த மோதிரம் ஆயிரம் கதை சொல்றது. அந்த மோதிரத்து வழியாக அவருடைய விரலை நினைத்தாள். அதை சாத்தி இருக்கக்கூடிய அந்த விரல், அந்த தோள் அழகு, இதையெல்லாம் நினைச்சு பார்த்தாள். தான் இக்கரையில் இருக்கோம், அவரோ அக்கரையில் இருக்கார், நடுவுல தர மாதிரி ஒரு கடலே கிடக்கு அப்படிங்கிற அனைத்தையும் மறந்தாள். பெருமாளோடு ஒரே சயனத்தில் கூடியிருந்த நாட்களை எல்லாம் நினைச்சு பார்த்தாள். நாங்கள் இரண்டு பேரும் விளையாடும் போது இந்த மோதிரத்தை பணயமாக்கி இதனை மாறி மாறி போட்டுக் கொள்வோமே அப்படின்னு அந்த லீலைகளை எல்லாம் நினைவு கூர்ந்தாள் ஜானகி. உடனே என்ன ஆனாள் நாள், ஜானகி முதிதாபவது என்று ஜனகசுதா பரமானந்தம் அடைந்தாள். அந்த மோதிரம் சொன்ன அந்த கதைகள், அந்த மோதிரம் ஆயிரம் ஆயிரம் கதைகளை சொல்றது, ஆயிரம் ஆயிரம் சம்பவங்களை அவளுக்கு நினைவுபடுத்துறது, அதையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து பரமானந்தப்பட்டாள். இது போல இப்போ கண்ணனும் இவர்களின் பந்தையும் கழலையும் பெற்று அகமகிழ்ந்தான். ஒரு சம்சாரி ஜீவன் முக்தாத்மா ஆனால் அவனுடைய லீலா உபகரணமும் போக உபகரணமும் சமமாய் தோன்றும் பகவானுக்கு. அதுபோல இப்போ என்ன ஆச்சுன்னால், இவளுடைய இந்த லீலா உபகரணம் கூட போக உபகரணமாக கண்ணனுக்கு தோன்றுகிறது. அவளுடைய விளையாட்டு சாமான் கூட கண்ணனுக்கு போக வஸ்துவாக இப்போ இருக்கு. அதை எடுத்து கண்ணுல ஒத்திண்டு சிரசுல வச்சுண்டு இவன் பண்ணும் சேஷ்டிதங்களை கண்டார்கள் அவர்கள். இந்த கோஷ்டியில எல்லாரும் பார்த்தார்கள். உடனே இவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறார்கள், இவனுடைய இந்த செய்கைகள்ல எல்லாம் நாம ஏமாந்துட கூடாது, நம்மை பிரிந்த பிறகு இவன் சிலரோடு போய் கலந்தான், அவர்களையும் பிரிந்தான், அந்த ஆற்றாமையோடு இங்க வந்தான், இந்த பந்தையும் கழலையும் அவர்களுடைய விளையாட்டு சாமான் அப்படின்னு பிரமித்து கொண்டுதான் இவ்வாறெல்லாம் செய்யறான். இதெல்லாம் நம் மீது அன்பினால் செய்யும் காரியம் அல்ல. அந்த கோஷ்டி இருக்கே எதிர்கோஷ்டி, அந்த கோஷ்டியினுடைய விளையாட்டு சாமான் அப்படின்னு பிரமிப்படைந்துதான் இவன் இதெல்லாம் எடுத்து கண்ணுல ஒத்திண்டு தலையில வச்சுக்கிறான். அதனால இதுல எல்லாம் நாம ஏமாறக்கூடாது. நம் மீது அன்பினால் செய்யும் காரியம் அல்ல. ஏனால் நம்மை பிரிந்த பின்பும் இவன் எப்படி இருக்கான்னா சத்தையோட தரித்து இருக்கான். அந்த கோஷ்டியை கலந்து வந்த அடையாளங்கள் அது எதுவுமே அழியாம இருக்கான். அதனால இவன் இவை எல்லாம் நம்மை உத்தேசித்து செய்வதாக எண்ணி நாம ஏமாறக்கூடாது அப்படின்னு மிடுக்கு காட்டுறார்கள். அப்போ பகவான் தன்னுடைய அழகாலும் குணங்களாலும் தன்னுடைய செல்லாமைகளாலும் தாழ்ச்சிகளாலும் இவர்களின் ஊடலை தீர்த்து இவர்களோடு சம்சிலேஷிக்கிறான். இதை விவரிப்பதுதான் மின்னிடை மடவார் என்கிற இத்திருவாய்மொழி. இத்தனை அர்த்த விசேஷங்களும் ஈடு 36,000 படியில் உள்ள விஷயங்கள். இந்த திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு கண்ணனிடம் உள்ள பிரணய ரோஷமே அவருடைய பிராவண்ய காரியம். இப்படி ஒரு பகவத் பிராவண்யம் நமக்கும் எம்பெருமான் திறத்து உண்டாக வேணுமாய் பராங்குஷ நாயகியின் திருவடி இணைகளை பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபர்ணி உத்தரே தடே ஸ்ரீதிந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஷடகோபாய மங்களம்.